கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம். ஓவா மாகாண கல்வி அமைச்சு மற்றும் பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனை ஓவா சமூக வானொலி இணைந்து முன்னெடுக்கும் கல்வி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களோடு இணையும் நான் அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் கத்தோலிக்க பாட ஆசிரியர் ஜெசிந்தா மார்க். சரிப்பிள்ளேல், இன்றைய பாடத்திற்கு ஆயத்தமாக உங்களுடைய பாட புத்தகங்கள், குறிப்பு புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நாங்கள் குருத்துவம் பாடம் 14 பக்க இலக்கம் 84 குருத்துவம் என்ற பாடத்தை நாங்கள் படிக்கும் முன்னதாக, அதாவது குருத்துவம் என்ற பாடத்திற்குள் செல்லும் முன்னதாக, முன்னைய பாடத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். முன்னைய பாடத்தில் கடைசியாக, அதாவது இறுதியாக நாங்கள் கற்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோமானால், அருளடையாளங்கள், திருமுழுக்கு, ஒப்புரவு, உறுதி பூசுதல் ஆகிய அருளடையாளங்களை நாங்கள் 7 கற்றிருக்கின்றோம். அருளடையாளங்கள் 7 இருக்கின்றது. அவற்றை பற்றி நாங்கள் தெளிவாக கற்றிருக்கின்றோம், உங்களுக்கு தெரியும். இன்றைய நாளில் பிள்ளையில் நாங்கள் குருத்துவம் என்ற புதிய பாடத்திற்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இந்த குருத்துவம் நீங்கள் ஏற்கனவே, அதாவது குருத்துவம் அருளடையாளத்திற்குள் ஒன்று என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு முறை பெறுகின்ற அருளடையாளம் என்றும் உங்களுக்கு தெரியும். இந்த குருத்துவம் என்ற அருளடையாளத்தின் விரிவான அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட, உங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை அறிவுக்கு ஏற்ப நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம். குருத்துவம் இறைவனால், கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருவருட் சாதனம். இன்று நாங்கள் குருத்துவத்தை பற்றி படிக்கும் போது, இந்த குருத்துவம் ஒரு சமூக பணிக்காக ஏற்படுத்தப்பட்ட அருளடையாளங்கள் என்று நாங்கள் இனம் காண்கின்றோம். சமூக பணிக்காக 2 அருளடையாளங்கள் நாங்கள் இனம் காண்டு இருக்கின்றோம். என்னென்ன அருளடையாளங்கள்? ஒன்று குருத்துவம், இன்னும் ஒன்று திருமணம். ஆக பிள்ளையில், இன்றைக்கு நாங்கள் விசேடமாக நீங்கள் குறித்து வைத்து கொண்டால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த சமூக பணிக்காக ஏற்படுத்தப்பட்ட அருளடையாளங்கள் ஏனைய அருளடையாளங்களை விட சற்று விசேஷ அருளடையாளங்கள், அதாவது விசேடத்தன்மை கொண்டதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த அருளடையாளங்கள் தமக்காகவும் இன்னும் பிறருக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அருளடையாளமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று நாங்கள் என்னென்ன விடயங்கள், குறிப்பாக ஒரு 10 விடயங்களை பற்றி நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும், குருத்துவம் என்ற பாடத்திலே நாங்கள் பின்வரும் 10 விடயங்களை பற்றி நாங்கள் நன்றாக விளக்கமாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். பிள்ளைகள், இந்த பாடம் முடியும் தருணத்திலே நாங்கள் கேட்கின்ற வினாக்களுக்கு நீங்கள் தெளிவாக விடையளிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த பாடம் நன்றாக விளங்கி இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இன்று நாங்கள் குறிப்பாக 10 விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். முதலாவது விடயம் சமூக பணிக்கான அருளடையாளங்கள் என்னவென்று பார்க்க போகின்றோம். சமூக பணிக்கான அருளடையாளங்கள் என்னவென்று பார்க்க போகின்றோம். இரண்டாவது விடயம், குருத்துவத்தின் 3 படிநிலைகள் அல்லது 3 நிலைகள் என்று நாங்கள் அதை அறிமுகப்படுத்தலாம். சமூக பணிக்கான அருளடையாளங்கள், இரண்டாவது குருத்துவத்தின் 3 நிலைகள், மூன்றாவது குருக்களின் வகைப்பாடுகள். குருக்களை நாங்கள் வகைப்படுத்துகின்றோம், அது எவ்வாறு என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். நான்காவது குருக்களின் வார்த்தைப்பாடுகள். ஐந்தாவது பிள்ளையர் குருக்களின் கடமைகள். ஐந்தாவது குருக்களின் கடமைகள். அதே நேரம் கடமைகள் என்று பார்க்கும்போது குருக்களுக்கு என்று கடமைகளும் இருக்கின்றது, பொதுநிலையினருக்கென்னும் கடமைகள் இருக்கின்றது, அவரவர் தத்தம் கடமைகளுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இங்கு நாங்கள் குருக்களின் கடமைகள் யாவை என்று நாங்கள் பார்க்க போகின்றோம் பிள்ளையில். அடுத்ததாக ஆறாவது விடயமாக திருத்தொண்டர்கள், அதாவது திருத்தொண்டர்களுடைய கடமைகள் என்னென்ன. திருத்தொண்டர்கள் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் இன்னும் திருச்சபைக்கு ஒத்துழைத்து அவர்களுக்கு உதவும் முகமாக ஏற்படுத்தப்பட்ட பணியாளர்களை நாங்கள் திருத்தொண்டர்கள் என்று அழைக்கின்றோம். அவர்களுடைய கடமைகள் யாது என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். ஏழாவது விடயமாக பொது நிலையினரின் கடமைகள். பொதுநிலையினர் என்றால் நாங்கள் தான். ஓகே, பொதுநிலையினரின் கடமைகள், எங்களுக்குரிய கடமைகள் என்ன என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். எட்டாவது விடயமாக குருத்துவத்தை வழங்குதல். குருத்துவத்தை வழங்குவதை பற்றியும் நாங்கள் விரிவாக கற்க போகின்றோம். ஒன்பதாவது விடயமாக குருத்துவத்தை பெற தகுதியுடையவர்கள். குருத்துவத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் விளக்கமாக பார்க்க போகின்றோம். இறுதியாக அதாவது பத்தாவது விடயமாக ஆயர்களின் தெரிவு அல்லது நியமனத்தை பற்றியும் நாங்கள் கற்க போகின்றோம். ஆக பத்து விடயங்கள் சமூக பணிக்கான அருளடையாளங்கள், குருத்துவத்தின் மூன்று நிலைகள், குருக்களின் வகைப்பாடுகள், குருக்களின் வார்த்தைப்பாடுகள், குருக்களின் கடமைகள், திருத்தொண்டர்களின் கடமைகள், பொதுநிலையினரின் கடமைகள், குருத்துவத்தை வழங்குதல், குருத்துவத்தை பெற தகுதி வாய்ந்தவர்கள், ஆயர்களின் தெரிவு அல்லது நியமனம் என்று பத்து விடயங்களை பற்றி நாங்கள் தெளிவாக பார்க்க போகின்றோம் பிள்ளைகள். அந்த வகையில் நாங்கள் முதலாவது விடயமாக சமூக பணிக்கான ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு போகும்போது ஒரு சின்னதாக ஒரு சரி ஒரு மாக்குன்று நீங்கள் இட்டுக்கொண்டால் உங்களுக்கு அந்த விடயங்கள் விளங்கி கொண்டு போகின்றது என்று நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் பிள்ளைகள். சரி, முதலாவது விடயமாக நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம்? சமூக பணிக்கான அருளடையாளங்கள். சமூக பணிக்கான அருளடையாளங்கள். ஓகே, சமூக பணிக்கான அருளடையாளங்கள் எத்தனை இருக்கின்றது? இரண்டு இருக்கின்றது. எத்தனை இருக்கின்றது? இரண்டு இருக்கின்றது. ஒன்று குருத்துவம், இன்னும் ஒன்று திருமணம். ஒன்று குருத்துவம், இன்னும் ஒன்று திருமணம். இங்கு பிள்ளையில் நாங்கள் குருத்துவத்தை பற்றி மட்டும்தான் இன்றைய நாளிலே நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். ஆக குருத்துவத்தை அதாவது ஏனைய அருளடையாளத்தில் இருந்து நாங்கள் பிரித்து பார்ப்பதற்கு அதை விசேட தன்மையானதாக நாங்கள் கொள்ளுவதற்கான காரணங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் பிள்ளையில் அது மறை தூது பணியை ஆற்றுவதற்கு உதவுகின்றது, ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்னத்துக்காக பிள்ளைகள்? ஏனைய அதாவது குருத்துவம் ஏனைய அருளடையாளங்களிலிருந்து வேறுபட்டிருப்பதற்கான காரணங்கள் யாவை என்று வினவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமானால் பிள்ளைகள் நீங்கள் அளிக்கக்கூடிய பதில் யாதனென்றால் மறைத்தூது பணியை ஆற்றுவதற்கு அது உதவியாக இருக்கின்றது என்று நீங்கள் கூறலாம். இரண்டாவது, இறை மக்கள் சமூகத்தை கட்டியெழுப்பதற்கு ஏனைய அருளடையாளங்கள் அதாவது திருமுழுக்கு, ஒப்புரவும், உறுதி பூசுதல் என்பன தன்னைத்தான் தன்னுடைய ஆன்மாவை முன்னேற்றுவதற்கும் கட்டியெழுப்புவதற்கும் அது பெரும்பாலும் உதவி செய்கின்றது. ஆனால் இந்த குருத்துவம் என்ற அருளடையாளம் பிள்ளையில் இறை மக்கள் சமூகத்தை தன்னை மாத்திரமல்லாது தன்னோடு கூட இருக்கும் அந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு அது உதவி செய்கின்றது. மூன்றாவதாக நாங்கள் நிறைய விடயங்கள் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட விடயங்களை நாங்கள் இங்கு பார்ப்போமானால் மூன்றாவது தமதும் பிறரதும், அதாவது தன்னுடைய மீட்புக்காகவும் பிறருடைய மீட்புக்காகவும் செயற்பட அழைப்பு பெற்றிருக்கின்ற ஒரு அருளடையாளமாக இது இருக்கின்றது. இதனால் தான், இந்த காரணங்களால் தான் பிள்ளைகள் ஏனைய அருளடையாளங்களில் இருந்து இந்த குருத்துவம் என்ற அருளடையாளம் தனித்து நிற்கின்றது, விசேட விதமாக போற்றப்படுகின்றது என்று நாங்கள் கூறலாம் பிள்ளைகள். அதே நேரம் பிள்ளைகள் நாங்கள் இரண்டாவது விடயமாக என்ன பார்க்க போகின்றோம்? குருத்துவத்தினுடைய நிலைகள். குருத்துவத்தை நாங்கள் மூன்று நிலைகளில் இருந்து உற்று நோக்கலாம் பிள்ளைகள். குருத்துவத்தை எத்தனை நிலைகளில் நாங்கள் பார்க்கலாம் என்று வினவுவோமானால் குருத்துவத்தின் நிலைகள். ஆக குருத்துவத்தின் நிலைகள் யாவை அல்லது எத்தனை என்று கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் அங்கே விடையளிக்க வேண்டும். குருத்துவத்தின் நிலைகள் மூன்றாக நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனையாக பிள்ளையில் பார்க்கின்றோம்? மூன்றாக. அந்த மூன்று நிலைகளும் என்னவென்றால், ஆயர்நிலை, குருத்துவம், திருத்தொண்டர். ஆயர்நிலை, குருத்துவ நிலை, திருத்தொண்டர் நிலை என்றும் நீங்கள் மனதில் மனனம் செய்து கொள்ளலாம் பிள்ளைகள். குருத்துவத்தின் அல்லது பணி குருத்துவத்தின் நிலைகள் மூன்று: ஆயர்நிலை, குருத்துவ நிலை, திருத்தொண்டர் நிலை என்று கூறலாம் பிள்ளைகள். இங்கு நாங்கள் ஒரு சின்ன விளக்கத்தை நாங்கள் பார்த்தோமானால் பிள்ளைகள், குருத்துவம் என்பது, குருத்துவம் என்பது முழு நிறைவு வந்து ஆயர் நிலையில தான் தங்கியிருக்கு பிள்ளைகள். படிப்படியாக நாங்கள் திருத்தொண்டர்களாக இருந்து நாங்கள் குருத்துவத்துக்கு சென்று அப்படி நாங்கள் அந்த போகும் அந்த பயணத்திலே அது முழு நிறைவை காண்கின்றது எங்கு என்று பார்த்தால் பிள்ளைகள், அது ஆயர் நிலை அடையும் போது குருத்துவத்தின் முழு நிறையை அங்கு நாங்கள் கண்டு கொள்ளலாம். அந்த வகையிலே பிள்ளைகள், மக்களுடைய அல்லது இறைவனுடைய, இறை மக்களுடைய காண்கின்ற தலைவராக இந்த ஆயர் இருக்கின்றார். அதே நேரம் திருத்தூதர்களின் பிரதிநிதியாக, பிரதிநிதி என்றால் அவர்களுக்காக பேசுகின்ற அவருடைய பிரதியாக இவர் இருக்கின்றார். அடுத்தது இந்த குருக்கள், அதாவது இந்த ஆயர்கள், ஆயர் மன்றத்தினுடைய உறுப்பினராக அதிகாரத்துடன் திருச்சபையின் தூதுரை பணியில் ஒவ்வொரு படிநிலையாக இவர்கள் பங்கு கொள்கிறார்கள். ஆக இந்த பணிக்குருத்துவம் அல்லது குருத்துவத்தின் படிநிலைகள் மூன்று. அதிலே இந்த குருத்துவத்தின் முழு நிறைவு எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால் பிள்ளைகள், அது ஆயர் நிலையிலேயே தங்கியிருக்கின்றது. அந்த ஆயர் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த இறை மக்களை தன்னுடைய, அதாவது தன்னுடைய ஆட்சியின் கீழ், இறை ஆட்சியின் கீழ் இறைவனுடைய அந்த ஆசிரை மக்களுக்கு வழங்கும் ஒருவராக அவர் காணப்படுகின்றார் பிள்ளையில். அடுத்ததாக குருக்கள் தமது மேய்ப்பு பணியை செய்வதற்கு என்ன, எங்க தங்கியிருக்கிறார்கள்? ஆயர்களில் தங்கியிருக்கிறார்கள் பிள்ளையில். அதான் ஆயர்களுக்கும் என்ன, குருக்களுக்கும் உள்ள வித்தியாசம் பிள்ளைகள். அப்ப குருக்கள் வந்து ஆயர்களில் தங்கியிருக்கின்றனர், அவர்களுடைய கட்டளைகளுக்காக காத்திருக்கின்றனர். அவர்களுடைய நியமனத்தின்படிதான் இந்த குருக்கள் என்ன செய்வார்கள், வேலை செய்வார்கள். பங்கிலே என்ன வேலை செய்ய வேண்டும், பங்கிலே என்ன செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும், பங்கு சமூகத்திற்கு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று ஆயர் நியமிக்கின்ற படிதான் அல்லது ஆயருடைய கட்டளை படிதான் இந்த பங்கு குருக்கள் என்ன செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் பிள்ளைகள், திருத்தொண்டர்கள் என்ன பணி ஆற்றுவார்கள், திருத்தொண்டர்களுடைய பணி என்ன என்று நாங்கள் பார்க்கும்போது, அவர்கள் இறைவார்த்தை பணியிலே அவர்கள் ஈடுபடுவார்கள். ஆக உங்களுக்கு ஒரு வினாவாக அல்லது ஒரு இடத்திலே சிறுகுறிப்பாக உங்களுக்கு கேட்கப்படும் பட்சத்தில் கூட திருத்தொண்டர்கள் ஆற்றுகின்ற பணி யாது என்று கேட்டால், அவர்கள் இறைவார்த்தை பணியை ஆற்றுகிறார்கள். இறை வழிபாடுகளை ஒழுங்கமைத்து மேற்கொள்கிறார்கள். மேய்ப்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள். இரக்க செயல்களிலே, இரக்க பணிகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த வகையில் அவ்வாறான பணிகளிலே ஆயரின் மேய்ப்பு கண்காணிப்பின் கீழ் திருத்தொண்டர்கள் பணி செய்து திருநிலையிலே திருநிலைப்படுத்தப்பட்ட ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் உதவியாக, அவர்களுடைய பணியை செய்வதற்கு இவர் உதவியாக, திருத்தொண்டர் உதவியாக இருக்கும் நிலையை நாங்கள் காணலாம் பிள்ளைகள். ஆக திருத்தொண்டர்கள் என்ன பணியாற்றுகிறார்கள் என்று பார்க்கும்போது நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் கூறலாம் பிள்ளைகள். அடுத்ததாக நாங்கள் பார்த்துவிட்டோம் சமூக பணியாது, குருத்துவத்தின் மூன்று நிலைகள். அடுத்ததாக நாங்கள் குருக்களின் வகைப்பாடு என்று பார்த்தோம் பிள்ளைகள். மூன்றாவதாக குருக்களின் வகைப்பாடுகள். ஓகே, குருக்களின் வகைப்பாடுகள் எத்தனை என்று கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குருக்களை வகைப்படுத்துகிறார்கள். குருக்களின் நிலைகள் மூன்று, ஆனால் குருக்களை என்னென்ன விதத்திலே வகைப்படுத்துகிறார்கள், ரெண்டு வினாவும் ஒரே மாதிரியாக வினவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது பிள்ளைகள். ஆகவே நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குருத்துவத்தின் நிலைகள் மூன்று: ஆயர்நிலை, குருத்துவ நிலை, திருத்தொண்டர் நிலை. குருக்களின் வகைப்பாடு இரண்டு. குருக்களை இரண்டு முறையாக நாங்கள், இரண்டு விதமாக நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். அது யாதென்று நாங்கள் பார்க்கும் போது, குருக்களை மறைமாவட்ட குருக்கள் என்றும் துறவர சபை குருக்கள் என்றும் வகைப்படுத்துகிறார்கள். என்னென்ற பிள்ளையில், மறைமாவட்ட குருக்கள் என்றும் துறவர சபை குருக்கள் என்றும் வகைப்படுத்துகிறார்கள். இது இரண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு, ஒரு வித்தியாசம் தான் பிள்ளையில் இருக்கிறது. என்னவென்றால், மறை மாவட்ட குருக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளையில். மறை மாவட்ட குருக்கள் ஆயருடைய, அந்த மறை மாவட்டத்திலே இருக்கின்ற ஆயருடைய தலைமைத்துவத்தின் கீழ்தான் அந்த பங்கிலே இருக்கின்ற பொதுநிலையினர் மத்தியிலே சென்று அவர்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு பணி புரிந்து இறை அழைப்பை ஏற்று இறையரசு பணியை நோக்கி இறையரசு பயணத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மறைமாவட்ட குருக்கள், மறைமாவட்ட குருக்கள் என்பவர்கள் அந்த மறைமாவட்டத்திலே இருக்கின்ற ஆயரின் தலைமைத்துவத்தின் கீழே செயற்படுகிறவர்கள் என்று நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இதேபோல் துறவர சபை குருக்கள், இங்கு மறைமாவட்ட குருக்கள் ஆயரின் தலைமைத்துவத்தின் கீழ் இருப்பது போல துறவர சபை குருக்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் எந்த துறவர சபையில் இருக்கின்றார்களோ அந்த சபையின் தலைவராக ஒருவர் இருப்பார் அல்லவா பிள்ளைகள். அந்த சபையிலே தலைவராக ஒருவர் இருப்பார். அந்த தலைவராக விளங்கும் ஒரு குருவானவரின் கீழ், அந்த குருவானவரின் தலைமைத்துவத்தின் கீழ்தான் குறிப்பிட்ட சபைக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும், சில நியதிகள் இருக்கும், அவைகளை கடைபிடித்து இவ்வுலகிலே வாழ்பவர்கள் என்று நாங்கள் சொல்லலாம் பிள்ளைகள். ஆக மறைமாவட்ட குருக்கள் குறிப்பிட்ட ஆயரின் அனுமதி அல்லது ஆயரின் தலைமைத்துவத்தின் கீழ் வேலை செய்வர்கள், வேலை என்பதை விட பணியாற்றுபவர்கள் மறைமாவட்ட குருக்கள் என்று நாங்கள் அவர்களை அடையாளம் காண்கின்றோம். துறவர சபை குருக்கள் குறிப்பிட்ட சபையினுடைய தலைவர், குறிப்பிட்ட குருவானவர், அவருடைய தலைமையின் கீழ்தான் அவர்கள் பணியாற்றுவார்கள். அந்த சபைக்கென்று சில சட்டத்திட்டங்கள் இருக்கும், அதை அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஓகே, அடுத்ததாக பிள்ளையில் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த குருக்களாக நியமனம் பெறுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லது திருநிலைப்படுத்தப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தருணத்திலே சில வார்த்தை பாடுகளை கொடுப்பார்கள் பிள்ளையில். உங்களுக்கு நன்றாக தெரியும் பிள்ளையில், நாங்கள் பல தடவைகளிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த வார்த்தை பாடுகளை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இங்க அவர்கள் அதாவது குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த குருக்கள் கட்டாயம் குருவாக ஆயர் மட்டும் தான் குருவாக அல்லது ஒரு குருவை திருநிலைப்படுத்த முடியும். அப்படி திருநிலைப்படுத்தப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் வாக்குறுதிகளை வார்த்தை பாடுகளை கொடுப்பார்கள். இவற்றுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்று. அவ்வாறான குருக்களினுடைய வார்த்தை பாடுகள் யாதென்று நாங்கள் பார்ப்போமானால், அங்கும் இரண்டு வார்த்தை பாடுகள் இருக்கின்றது பிள்ளைகள். எத்தனை வார்த்தை பாடுகள் இருக்கின்றது? இரண்டு வார்த்தை பாடுகள். ஒன்று கீழ்ப்படிதல், ஒன்று கீழ்ப்படிதல். அடுத்ததாக குருத்துவ தூய்மை, அடுத்ததாக குருத்துவ தூய்மை. தூய்மை என்றது பிள்ளையில் எல்லாருடைய வாழ்விலும், இல்லறத்திலும் தூய்மை இருக்கின்றது, துறவரத்திலும் தூய்மை இருக்கின்றது. இங்கு நீங்கள் தூய்மை என்று தனியாக குறிப்பிடக்கூடாது. குருத்துவத்தினுடைய வார்த்தை பாடுகள் யாது என்று கேட்கும் போது கீழ்ப்படிதல் தூய்மை என்று குறிப்பிடுவதை விட கீழ்ப்படிதல் குருத்துவ தூய்மை. குருத்துவத்துக்கு என்று ஒரு தூய்மை இருக்கின்றது, அதாவது மனத்துறவு வாழ்க்கை முறை. திருமணமாகாமல் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். ஆக கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் என்ற ஒரு வாழ்வுக்குள் நுழைய வேண்டும். அவர்கள் நுழைகின்ற அந்த வாழ்க்கைக்குள் அவர்களுக்கு மேலானவர்கள், அவர்களுடைய பணியை அவர்களுக்கு கட்டளை இடுகின்றவர்களுடைய சொற்படி கேட்க வேண்டும், அவர்களுடைய சட்ட திட்டங்களை மதிக்க வேண்டும், கீழ்ப்படிவோடு என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை பாட்டினையும் குருத்துவ தூய்மை என்ற வார்த்தை பாட்டினையும் அளிக்கின்றார்கள் பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு தெரியும் நன்றாக குருத்துவ வார்த்தை பாடுகள் எத்தனை இருக்கின்றது? இரண்டு இருக்கின்றது. என்னென்ன பிள்ளைகள்? கீழ்ப்படிதல், குருத்துவ தூய்மை. கீழ்ப்படிதல், குருத்துவ தூய்மை. ஓகே, கீழ்ப்படிதல் என்ற விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் அதுக்கு ஒரு விளக்கம், அதாவது மறை மாவட்ட ஆயருக்கும் அவருக்கு பின் வருபவர்களுக்கும் அவர்கள் இந்த திருநிலைப்படுத்தப்பட்ட புதிய குருக்கள் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று வாக்குறுதியை குறுக்க வேண்டும். அந்த குருக்கள் குருத்துவம் பெறும் அந்த நாளில் ஆயர் முன்னிலையிலே இந்த வாக்குறுதியை அவர் அளிப்பார் பிள்ளையில். ஆக மறைமாவட்ட ஆயருக்கு நான் கீழ்ப்படுகின்றேன், அவருக்கு பின்வரும் ஒவ்வொரு குருக்களுக்கும் நான் கீழ்படுகின்றேன் என்று அவர் வாக்குறுதி கொடுப்பார் பிள்ளையில். ஆக கீழ்ப்படிதல். அடுத்ததாக இரண்டாவது கட்டளை என்ன, இரண்டாவது வார்த்தைப்பாடுகள் என்ன? ஓகே, குருத்துவ மனத்துறவு. குருத்துவ மனத்துறவு அதாவது திருமணமாகாது தமது முழு வாழ்க்கையையும் இறை அரசுக்காக அர்ப்பணித்தல். திருமணம் முடிக்காமல் இல்லறம் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதிலிருந்து விலகி குருத்துவ வாழ்க்கைக்குள் சென்று தமது முழு வாழ்க்கையையும் பிள்ளைகள் அரைகுறையாக விட்டுவிட்டு வருவதல்ல, முழு வாழ்க்கையையும் இறை அரசுக்காக அர்ப்பணிப்பேன் என்ற வாக்குறுதியை அவர்கள் அளிக்கின்றார்கள். இவைதான் குருத்துவ என்னது வார்த்தை பாடுகள், குருத்துவ வார்த்தை பாடுகள். ஆக நாங்கள் என்னென்னவற்றை பார்த்திருக்கின்றோம், சமூக பணிக்கான அருளடையாளங்களை பார்த்துவிட்டோம், குருத்துவத்தின் மூன்று நிலைகள் ஓகே, குருக்களின் வகைப்பாடுகளையும் நாங்கள் பார்த்துவிட்டோம், குருக்களின் வார்த்தை பாடுகளைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக பிள்ளைகள், குருக்களினுடைய கடமைகள் யாது? ஆக வீட்டிலே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பாடசாலைகளிலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும் கடமைகள் என்று இருக்கின்றது. அதிபருக்கு ஒரு கடமை இருக்கின்றது, ஆசிரியர்களுக்கு என்று ஒரு கடமை இருக்கின்றது, மாணவர்களுக்கு என்று ஒரு கடமைகள் இருக்கின்றது, சிற்றூழியர்கள், அப்படி பலருக்கும் பல வகையான கடமைகள் இருக்கின்றது. அவ்வாறான கடமைகளை சரிவர செய்யும் போதுதான் அந்த நிறுவனம் ஒரு நேர்த்தியான பாதையிலே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே குருக்களுடைய கடமைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தால் பிள்ளையில் நீங்கள் தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விடயம், அவங்களுடைய பிரதான பணி மறை உரை வழங்குதல். மறையுரை வழங்குதல் அதாவது பிரசங்கம் செய்தல் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதாவது குருக்களினுடைய பிரதான பணி நற்செய்தியை நன்கு விளங்கி மக்களுக்கு அந்த மறையை உரையாக ஆற்றுதல், மறையுரை வழங்குதல். அடுத்ததாக மக்களுக்கு உண்மையான ஆயனாக இவர்கள் விளங்க வேண்டும். ஆயன் என்றால் யார் பிள்ளையில், ஆடுகளுக்கு முன்மாதிரியான ஒரு தலைவன். ஆக இறை மக்களினுடைய உண்மையான ஒரு தலைவனாக இந்த குருக்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அது அவர்களுடைய பிரதான கடமை. மக்களுக்கு செவி மடுக்க வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய தேவைகளை அவர்கள் இனம் கண்டு அவர்களுக்கு செவி மடுக்க வேண்டும். இதுவும் அவர்களுடைய கடமைகள் தான் பிள்ளைகள். அவர்களுடைய ஆன்மீக தேவைகளை தேடி பார்க்க வேண்டும். யாருடைய ஆன்மீக தேவைகளை? இறை மக்கள், தங்களுக்கு கீழ் இருக்கின்ற இறை மக்களினுடைய ஆன்மீக தேவை என்ன என்பதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தேடி பார்க்க வேண்டும் பிள்ளையில். மறையுரை வழங்கினால் அதோடு நின்று விடாமல் அவர்கள் மக்களுக்கு உண்மையான ஆயனாக இருக்கும் பட்சத்தில் அதே நேரம் அவர்கள் இறை மக்களினுடைய ஆன்மீக தேவைகளை தேடி பார்க்க வேண்டும், அவர்களுக்கு செவி சாய்க்க வேண்டும், பொதுமக்களுக்கு தேவையான தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும், அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பங்குகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பிள்ளைகள், நீ பங்கு குருவானவர்கள் உங்களோடு இணைந்து பல செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார். இது அவருடைய கடமை பிள்ளைகள், இது அவருடைய கடமையாக அவர் உணர்ந்து செய்கின்ற ஒரு விடயம். ஆக பங்கு மக்களோடு இணைந்து ஒத்துழைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆயனாக இருப்பது அவருடைய கடமையாக இங்கு இனம் காணப்படுகிறது. ஆக குருக்களின் கடமைகளிலே மறையுரை வழங்குதல், மக்களுக்கு உண்மையான ஆயனாக இருத்தல், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அதாவது ஆன்மீக தேவைகளை தேடி பார்க்கிறது, அடுத்ததாக அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குதல், இவ்வாறான விடயங்களும் அவர்களுடைய கடமைகள் தான் பிள்ளைகள். அடுத்ததாக இறை வழிபாடுகளை சிறப்பாக நடத்துதல். இறை வழிபாடுகளை மக்கள் விரும்பும் வகையிலே சிறப்பாக என்ன செய்தல், நடத்துதல். அதை நாங்கள் திருவழிப்பாடு கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கை வாழ்விற்கு துணையாகும் வகையில் அதை நாங்கள் குருக்களிடம் இருந்து நாங்கள் எத்தனையோ தடவைகள் பார்த்திருக்கின்றோம். அவர்களுடைய அந்த வழிபாட்டின் நிமித்தம் நாங்கள் ஈர்க்கப்பட்டு இறை அன்பை எத்தனையோ தடவைகள் நீங்களும் நானும் சுவைத்திருக்கின்றோம். அது அவர்களுடைய பிரதான கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆக மறையுறையை வழங்குதல், மக்களுக்கு உண்மையான ஆயனாக இருத்தல், ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்தல், இறை வழிபாடுகளை சிறப்புற நடாத்துதல், அடுத்ததாக மிக பிரதான விடயம் தனது அல்லது தான் யாருடைய மறைமாவட்டத்திற்கீழே எந்த ஆயருக்கு கீழே அவர் பணிபுரிகின்றாரோ அவரோடு இணைந்து பணியாற்றுதல், அவரோடு இணைந்து பணியாற்றுதல், அவரோடு அவர் எடுக்கும் ஆயர் எடுக்கும் முடிவுகளுக்கு அவர் எடுக்கும் தீர்மானங்களுக்கு ஒத்துழைத்து அவரோடு இணைந்து செயற்படுகின்றார். அப்போதுதான் பிள்ளைகள் அந்த மறை மாவட்டம் ஒரு நல்ல நிலையிலே ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையிலே போகும். பிள்ளைகள் இப்ப நீங்களும் உங்களுடைய பங்குகளிலே நீங்கள் அதை உணர்ந்திருப்பீர்கள். குருக்கள் உங்களோடு இணைந்து செயற்படும் போது பல நல்ல விடயங்களிலே உங்களுக்கு ஒத்தாசை வழங்குகின்ற போது நீங்கள் குருக்கள் ஒத்தாசை வழங்கும் போது அந்த பங்கு மிகச் சிறப்பான ஒரு இடத்திலே அமைந்திருப்பதை மிக சிறப்பான ஒரு பாதையிலே செல்கின்றதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்திருக்கும் பிள்ளைகள். அதே போல்தான் இந்த குருக்களுடைய கடமைகளிலே தமது மறை மாவட்ட ஆயரோடு இணைந்து பணியாற்றுதல் மிக முக்கிய கடமையாக கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக இறை மக்களினுடைய ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்தல் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். மக்களுக்கு உண்மையான ஆயனாக இருத்தல். ஆக குருக்களினுடைய கடமைகள் யாவை என்று கேட்கின்ற அந்த வினாவாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் மத இறை வழங்குதல், மக்களுக்கு உண்மையான ஆயனாக இருத்தல், அடுத்தது இறை வழிபாடுகளை சிறப்புற நடத்துதல், அடுத்ததாக தனது ஆயரோடும் அவருடைய பணிகளோடும் இணைந்து பணியாற்றுதல், இறுதியாக இறை மக்களின் ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்தல், இவ்வாறான விடயங்கள் தான் குருக்களினுடைய கடமைகளுக்குள்ளே நாங்கள் பார்க்கின்றோம் பிள்ளைகள். ஆக ஐந்து விடயங்களை நாங்கள் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக ஆறாவது விடயம், குருக்களினுடைய கடமைகளை நாங்கள் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக திருத்தொண்டர்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. ஆக இதனை நாங்கள் கற்கின்ற போது எங்களுடைய வாழ்வோடு இணைந்து நாங்கள் பொருத்தப்பாடோடு நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும் பிள்ளைகள். திருத்தொண்டர்களுடைய கடமைகள் என்று நாங்கள் பார்க்கும் போது பிள்ளைகள் திருத்தொண்டர்களுக்கும் கடமைகள் இருக்கின்றது. அதே நேரம் பொதுநிலையினர், யார் பொதுநிலையினர், நாங்கள் தான் பொதுநிலையினர். ஆக பொதுநிலையினராகிய எங்களுக்கும் கடமைகள் இருக்கின்றது. ஆக பொதுநிலையினரின் கடமைகளை பார்க்கும் முன்பு நாங்கள் திருத்தொண்டர்களுடைய கடமைகளை நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம் பிள்ளைகள். முதலாவது திருப்பலியிலும் வழிபாட்டு நிகழ்வுகளிலும் இறைவார்த்தையை போதித்தல். திருப்பலிகளிலும் வழிபாட்டு நிகழ்வுகளிலும் இறைவார்த்தையை போதித்தல். அடுத்தது இரண்டாவது திருப்பலியிலும் வேறு வழிபாட்டு நிகழ்வுகளிலும் ஆயருக்கும் குருக்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும். ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் இவர் உதவியாக இருப்பார். அடுத்தது திருமுழுக்கு வழங்க இவர் உதவுவார். அதே நேரம் திருமுழுக்கு இவரும் வழங்க முடியும். மரண சடங்குகளை நடத்த முடியும். திவ்ய நற்கருணை ஆசீர் வழங்க முடியும். திருமண சடங்கை நிறைவேற்ற உதவும். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், திருத்தொண்டர்களின் கடமைகள் யாவை என்று கேட்டாலும் நாங்கள் இந்த விடையினை கொடுக்க முடியும். திருத்தொண்டர்களின் அதிகாரங்கள் யாவை என்று கேட்டாலும் நாங்கள் இதையே விடையாக கொடுக்க முடியும். ஆகவே பிள்ளைகள், திருத்தொண்டர்களின் கடமைகளை நீங்கள் சரிவர நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். உங்களுடைய பாட புத்தகத்திலே 86வது பக்கம் இது சம்பந்தமான இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பரீட்சைக்கு நீங்கள் முகம் கொடுக்கும் போது இது உதவியாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பிள்ளைகள், எங்களுடைய பணிகள். எங்களுடைய பணிகள் என்றால் பொதுநிலையினராகிய எங்களுடைய பணிகள் பிள்ளை. எத்தனை பேர் நாங்கள் பொதுநிலையினராக இருக்கின்றோம். திருச்சபைக்கு தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். திருச்சபைக்கு எங்களுடைய பணி அவசியம் என்று உணர்ந்திருக்கின்றோம் பிள்ளைகள். ஆக நாங்கள் கட்டாயம் எங்களுடைய கடமைகளையும் நாங்கள் சரிவர செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏனையவர்கள் எங்களுக்கு அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று குறை கூறாமல் நாங்கள் எங்களுடைய கடமைகளை சரிவர செய்திருக்கின்றோமா என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வகையிலே எத்தனையோ இறை மக்கள் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஒரு சிலர் இன்னுமே என்ன செய்கின்றார்கள், எங்களுக்கு கடமைகள் நிறைவேற்றப்படவில்லை, எங்களுக்கு தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறுகின்றார்களே ஒழிய தங்களுடைய கடமைகள் யாதென்று அறிந்திருக்க முற்பட மறுக்கின்றார்கள் பிள்ளைகள். ஆக இறை மக்களாகிய பொதுநிலையினராகிய எங்களுடைய கடமைகள் என்ன என்று பார்த்தால் பிள்ளைகள், கட்டாயமாக நாங்கள் திரு நிலைப்படுத்தப்பட்ட திருப்பணியாளருக்காக செவிக்க வேண்டும். முதலாவது பணி, எங்களுடைய முதலாவது பணி தங்களுடைய குடும்பங்களை, தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய உறவு இடம் ஊர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைப்பணிக்காக அவர்கள் அழைக்கப்பட்டு எங்களுக்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அவர்களுடைய உடல் உள ஆன்ம நலனுக்காக நாங்கள் எங்களுடைய செபங்களிலும் முதலாவதாக வேண்டிக் கொள்ளுவது பொது நிலையினராகிய உங்களுடைய எங்களுடைய கட்டாய கடமை பிள்ளையில், அது முதலாவது விடயம். அதே நேரம் கட்டாயமாக நாங்கள் புனித அதாவது குருத்துவ நிலையிலே இருக்கின்ற தூய்மையான குருத்துவ நிலையிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும், அது எந்த சமய தலைவர்களாக இருந்தாலும் அது ஒரு கடமை பிள்ளையில், நாங்கள் அவர்களை மதிக்க வேண்டும். அடுத்ததாக பங்கு சபையின் பணிகளில் உதவ வேண்டும், பங்கு சபைகளின் பணிகளில் உதவ வேண்டும் பிள்ளைகள். உதவுறதென்றால் பிள்ளை நாங்கள் மாதவரி செலுத்திவிட்டு அல்லது திருவிழா காலங்களிலே பணத்தொகையை கொடுத்து விட்டு இருப்பது அல்ல. என்ன, எங்களுக்கு எந்த நேரங்களிலே நாங்கள் உதவி செய்ய முடியுமோ அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் ஒரு நாளையும் நாங்கள் வைத்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் அந்த திருச்சபைக்கு உதவும் நபர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இறையரசை பரப்பும் பணிகளில் உதவுதல், நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அன்பியம் ஆசிப்பா இப்படி நிறைய சபைகளின் மூலமாக நாங்கள் ஊருக்குள்ள அதே நேரம் மறை மாவட்டத்துக்குள்ள அதே நேரம் பங்குகளுக்குள்ள என்ன திரு இறையரசை நாங்கள் பரப்பும் பணிகளில் ஈடுபட வேண்டும். திருவழிப்பாட்டு செயல்களில் சபங்களில் உதவ வேண்டும். பொது பணிகளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முன்னெடுத்து உதவ வேண்டும். பொது அதாவது வைத்தியசாலைகளாயிருக்கட்டும், வயோதிபர் மடங்களாக இருக்கலாம், என்னவென்றாலும் பொது சேவைகளிலே நாங்கள் பொதுநிலையினாகிய நாங்கள் தனியாகவும் இயங்க முடியும். அதே நேரத்திலே குருவானவர்களோடு இணைந்தும் நாங்கள் அதை செய்ய முடியும். அடுத்ததாக குருக்களை நாங்கள் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றோம், பாதுகாக்கவும் பராமரிக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் பிள்ளைகள். ஆக திருநிலையினர் மட்டில் அதாவது திருநிலையினர் மட்டில் பணியாளர்கள் மட்டில் எங்களுடைய கடமைகள் யாதென்று கேட்டால் பிள்ளைகள் இவர்கள் இவற்றை நீங்கள் சொல்லலாம். அவர்களுக்காக செவித்தல், பங்கு சபைகளிலே பங்கு எடுத்தல், இறையரசை பரப்பும் பணிகளில் உதவி செய்தல், பொது பணிகளில் உதவி செய்தல், திருநிலையினரை பாதுகாத்தல் பராமரித்தல், இவையெல்லாம் பிள்ளைகள் எதற்குள்ள வரும், திருநிலையினர் மட்டில் பொது நிலையினராகிய எங்களுடைய கடமைகளுக்குள்ள வரும் பிள்ளைகள். ஆக நாங்கள் இப்பொழுது இறக்குறைய திருத்தொண்டர்களின் கடமைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பொது நிலையினரின் கடமையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் எட்டாவது விடயமாக 10 விடயங்களை பார்க்கப் போகின்றோம் என்று நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன். எட்டாவது விடயமாக குருத்துவத்தை வழங்குதல், நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் பிள்ளைகள் ஒவ்வொரு திருவருட்சாதனத்தையும் யார் வழங்கலாம், யாருக்கு வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பிள்ளைகள். அந்த வகையிலே குருத்துவம் என்ற திருவருட்சாதனத்தை அல்லது அருளடையாளத்தை, குருத்துவம் என்ற அருளடையாளத்தை வழங்குவதற்கு கட்டாயமாக அந்த அதிகாரம் ஆயருக்கு மட்டுமே இருக்கின்றது. யாருக்கு மட்டுமே இருக்கின்றது, ஆயர்களுக்கு மட்டுமே இருக்கின்றது. அவர் அந்த குருத்துவம் அதாவது திருநிலைப்படுத்தப்படுகின்ற அருட்பணியாளரின் தலை மீது கைகளை வைத்து செவிப்பதன் மூலம் அருட்பொழிவு வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலமும் இந்த குருத்துவம் என்ற அருளடையாளத்தை அவர் பெற்று கொள்கின்றார். ஆக குருத்துவத்தை வழங்குறது யாரு, ஆயர்கள். அந்த ஆயர்கள் எவ்வாறு வழங்குகிறார்கள், குருத்துவத்தை பெறும் அந்த அருட்பணியாளரின் தலை மீது கைகளை வைத்து செபித்து அருட்பொழிவு வார்த்தைகளை உச்சரிக்கும் அந்த முறை மூலம் இந்த அருளையாத்தை பெறுகின்றார்கள். சரிதானே பிள்ளைகள். அடுத்ததாக குருத்துவத்தை பெற தகுதி வாய்ந்தவர்கள், குருத்துவத்தை யாரெல்லாம் பெற முடியும், குருத்துவத்தை எல்லாரும் பெற முடியாது, அதற்காக குருத்துவத்தை பெற தகுதி உடையவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம் பிள்ளைகள். குருத்துவத்தை பெற தகுதி வாய்ந்தவர்கள் என்று நாங்கள் திருமுழுக்கும் உறுதி பூசுதலும் கட்டாயம் பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் குருத்துவத்தை பெற தகுதி இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். ஆகவே குருத்துவத்தை ஒருவர் பெற வேண்டுமென்றால் அடிப்படை திருமுழுக்கு உறுதி பூசுதல் ஆகிய அருளடையாளங்களை அவர் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, திருமணமாகாது வாழ்நாள் முழுவதும் அவ்வாறு வாழ தீர்மானம் எடுத்த ஆண்கள் இறையரசுக்காக பிரம்மச்சாரியாக வாழ்வது, இறையரசுக்காக பிரம்ம அதாவது திருமணமாகாது திருமணமாகாமல் வாழ்நாள் முழுவதும் அவ்வாறு வாழ தீர்மானம் எடுத்த ஆண்கள் என்று இங்கு குறிப்பிடப்படுவது பிள்ளையில் குருத்துவம் என்ற வார்த்தைக்குள்ளே குருக்குள்ளே அந்த ஆண்கள் மட்டும் வருகிற காரணத்தால் தான் நாங்கள் ஆண்கள் என்று கூறுகின்றோம். ஆக பெண், அதாவது துறவர அருட் சகோதரிகள் கூட மன தூய்மை, அதாவது குருத்துவ துறவு நிலையிலே இருக்கின்றார்கள், அது எங்களுக்கு தெரியும். ஆக நாங்கள் குருத்துவத்தை பெற தகுதி வாய்ந்தவர்கள் யார் என்று பார்க்கும்போது அடிப்படை திருமுழுக்கு உறுதிப்பூசல் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும், திருமணமாகாது வாழ்நாள் முழுவதும் அவ்வாறு வாழ தீர்மானம் எடுத்திருக்கின்ற ஆண்களாக இருக்க வேண்டும், இறை அழைப்பை பெற்றிருக்க வேண்டும், பெற்றோர் திருமண அருளடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும். பெற்றோர் கட்டாயமாக திருமணம் என்ற அருளடையாளத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இது அங்கே தாக்கம் செலுத்துகின்றதை நாங்கள் காண முடிகின்றது பிள்ளைகள். ஆகவே பெற்றோர் மிகவும் அழகான ஒரு அருளடையாள வாழ்வை வாழ்ந்திருக்க வேண்டும் பிள்ளைகள். அடுத்ததாக அவர் நல்ல பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற அந்த அருட்பணியாளர் நல்ல பண்புகளை உடையவராக இருக்க வேண்டும், நலமான உடல்நிலையை உடையவராக இருக்க வேண்டும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவராக அவர் என்றென்றால் இனி இவர்களுக்கு பணி செய்ய போகின்ற ஒருவராக இருக்கின்றபடியால் நாங்கள் உடல் நலம் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று அடையாளப்படுத்துகின்றோம். அடுத்ததாக தேவையான பயிற்சி காலத்தை நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், குருவானவர்கள் குறிப்பிட்ட எடுத்த உடனே அவர்கள் குருவாக ஆகுவது இல்லை. அவர்கள் எத்தனையோ பயிற்சிகளை, எத்தனையோ கல்வி செயற்பாடுகளை, எத்தனையோ ஆளுமை செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். அவை அத்தனை பயிற்சிகளையும் அவர்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் நிறைவு செய்யும் பட்சத்திலே மேற்கூறப்பட்ட இன்னும் அதிகமாக மிக பிரதானமாக சுயமாக விரும்பி இந்த பணிக்குள்ளே வந்தவராக அவர் இருக்க வேண்டும். சுயமாக விரும்பி இந்த பணிக்குள்ளே வந்தவராக இருப்பாராயின் அவருக்கு இந்தவித தடையும் இல்லாமல் குருத்துவ திருநிலைப்படுத்தலை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது பிள்ளைகள். ஆக குருத்துவத்தை பெற தகுதி வாய்ந்தவர்கள் என்ற நிலையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது திருமுழுக்கு உறுதி பூசல் பெற்றிருக்க வேண்டும், திருமணமாகாது வாழ்நாள் முழுவதும் அவ்வாறு வாழ தீர்மானம் எடுத்திருக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள். ஆக இறுதியாக பத்தாவது விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த குருத்துவத்தின் நிறைவு எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால் ஆயர்கள் என்ற நிலையிலேதான் குருத்துவ முழுமை இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம் பிள்ளைகள். ஆயர்களை யார் தெரிவு செய்கின்றார்கள் என்று பார்த்தால் ஆயர்களை தெரிவு செய்வது திருத்தந்தையாக இருக்கின்றார் பிள்ளைகள். ஆயர்களை தெரிவு செய்வது திருத்தந்தையாக இருக்கின்றார். இந்த ஆயர்களை தெரிவு செய்யும் திருத்தந்தை வலுவாவரம் உடையவராக இருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும். அவருடைய கட்டளைகள் வலுவாவரம் பெற்றவையாக இருக்கின்றது. அதிலிருந்து பெற்றிருக்கும் திருத்தூதர், அதாவது திருத்தந்தையிடமிருந்து வலுவாவரத்தை பெற்றவர்கள் ஆயர்களும் அதன் பங்காளிகளாக இருக்கின்றார்கள் பிள்ளைகள். ஆகவே குருத்துவத்தை ஆயர்கள் வழங்குகிறார்கள், ஆயர்களை திருத்தந்தை நியமிக்கின்றார் என்பதை நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள். ஆக இவ்வளவு நேரமும் நாங்கள் குருத்துவம், அதாவது பாடம் 14 குருத்துவம் என்ற பாடத்தினை நாங்கள் இவ்வளவு நேரமும் கற்றோம் பிள்ளைகள். ஆக குருத்துவம், திருமணம் ஆகிய இரண்டு விடயங்களிலே குருத்துவத்தை பற்றி நாங்கள் தெளிவாக இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் இவ்வளவு நேரமாக பார்த்தோம். இதிலே நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு வினாவாக, அதாவது உங்களிடம் ஒரு சிறு வினாவி அதனை நாங்கள் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் பிள்ளைகள். பொது நிலையினர் என்ற மட்டில் உமது கடமைகள் 5 எழுதுக. முடியும் தானே பிள்ளைகள், பொது நிலையினர் என்ற மட்டில் உமது கடமைகள் 5 தருக. இரண்டாவது, பணிக்குருத்துவத்தின் நிலைகள் எத்தனை அவை எவை? இவை இரண்டு வினாவிற்கும் நீங்கள் தெளிவாக பதில் கூறுவீர்கள் ஆனால் பிள்ளைகள் இந்த பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பிள்ளைகள். ஆக நீங்கள் இவ்வளவு நேரமும் இந்த கத்தோலிக்க திருமறை பாடத்திற்கு இணைந்து இந்த பாடத்தை பற்றிய விளக்கத்தினை பெற்றுக்கொண்டு இவ்வளவு நேரமும் என்னோடு இணைந்து இந்த நேரத்தை நீங்கள் செலவழித்ததற்கு உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தை, அதாவது இந்த காலத்திலே இந்த சூழ்நிலையிலே இந்த பிள்ளைகளுடைய கல்வி செயற்பாட்டை முன்னெடுத்து செல்லுகின்ற உவமாகாண கல்வி அமைச்சு மற்றும் பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனை உவா சமூக வானொலி ஆகிய மூன்று திணைக்களமும் இணைந்து நடத்தும் இந்த கல்வி நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து இந்த பாடத்தினை செயற்படுத்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த உவா சமூக வானொலிக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு புதிய பாடத்தை அநேகமாக மீண்டும் நான் அடுத்த பாடத்திலே உங்களை சந்திக்கும் போது திருமணம் என்ற சமூக அருளடையாளத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக வரவேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும் என்று நான் நினைக்கின்றேன் பிள்ளைகள். ஆக நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாடத்திற்கு வரும் அந்த நேரத்திலே உங்களுடைய பாட புத்தகம் குறிப்பு புத்தகம் என்பனவற்றை நீங்கள் உங்கள் கைவசம் வைத்திருப்பீர்களாயின் உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஆக இவ்வளவு நேரம் என்னோடு இணைந்து கொண்டு இந்த பாடத்தினை படித்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நான் பாப்பத்தளி தமிழ் மத்திய கல்லூரியின் கத்தோலிக்க பாட ஆசிரியர் ஜெசிந்தா மார்க். நன்றி.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.